அப்போஸ்தலர் அதிகாரம் 28. நாங்கள் நலமாக கரையை அடைந்தபோது அத்தீவு மெலித்தா என்று அழைக்கப்பட்டதை அறிந்தோம். மழை பெய்து கொண்டிருந்தது, குளிர் மிகுதியாக இருந்தது. ஆனால் அங்கு வாழ்ந்த மக்கள் எங்களை அசாதாரணமான அன்புடன் நடத்தினார்கள். அவர்கள் எங்களுக்காக தீ மூட்டி எங்களையெல்லாம் வரவேற்றனர். நெருப்பின் பொருட்டு பவுல் விறகு குச்சிகளை சேகரித்தான். பவுல் அக்குச்சிகளை நெருப்பில் இட்டு கொண்டிருந்தான். விஷப்பாம்பு ஒன்று வெப்பத்தினால் வெளியேறி வந்து பவுலின் கையில் கடித்தது. தீவில் வாழ்ந்த மக்கள் பவுலின் கையில் அப்பாம்பு தொங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டனர். அவர்கள்,
இம்மனிதன் ஒரு கொலைக்காரனாக இருக்க வேண்டும், அவன் கடலில் இறக்கவில்லை, ஆனால் தெய்வீக நீதியானது அவன் வாழ்வதை விரும்பவில்லை
என்றனர். ஆனால் பவுல் பாம்பை தீயினுள் உதறினான், அவனுக்கு எந்த தீங்கும் ஏற்படவில்லை. பவுல் சரீரம் வீங்கக்கூடும் அல்லது அவன் இறந்துவிடக்கூடும் என்று மக்கள் எண்ணினர். மக்கள் காத்திருந்து நீண்ட நேரம் பவுலை கண்காணித்தனர். ஆனால் அவனுக்கு எந்த தீங்கும் நேரவில்லை. எனவே பவுலை குறித்த தங்கள் கருத்தை அவர்கள் மாற்றிக்கொண்டனர். அவர்கள்,
அவன் ஒரு தேவன்
என்றனர். அப்பகுதியைச் சுற்றிலும் சில வயல்கள் இருந்தன. தீவின் ஒரு முக்கியமான மனிதனுக்கு அந்த வயல்கள் சொந்தமானவை. அவன் பெயர் புவிலியு. அவன் எங்களை தனது வீட்டுக்குள் வரவேற்றான். அவன் எங்களுக்கு நல்லவனாக இருந்தான். நாங்கள் அவனது வீட்டில் 3 நாட்கள் தங்கியிருந்தோம். புவிலியுவின் தந்தை மிகவும் நோயுற்று படுக்கையில் இருந்தார். அவருக்கு காய்ச்சலும் வயிற்று இறைச்சலும் இருந்தது. ஆனால் பவுல் அவனிடம் சென்று அவனுக்காக பிரார்த்தனை செய்தான். பவுல் தனது கைகளை அம்மனிதன் மீது வைத்து அவனை குணமாக்கினான். இது நடந்தபின் தீவிலுள்ள எல்லா நோயாளிகளும் பவுலிடம் வந்தனர். அவர்களையும் கூட பவுல் குணமாக்கினான். தீவின் மக்கள் எங்களுக்கு பல கௌரவங்களை அளித்தார்கள். நாங்கள் தீவில் 3 மாதம் தங்கினோம். நாங்கள் புறப்படுவதற்கு தயாரான போது எங்களுக்கு தேவையான பொருட்களை மக்கள் கொடுத்தார்கள். அலெக்சாண்டிரியாவிலிருந்து வந்த ஒரு கப்பலில் நாங்கள் ஏறினோம். குளிர்காலத்தில் அக்கப்பல் மெலித்தா தீவில் தங்கியிருந்தது. மிதுனம் என்னும் சின்னம் கப்பலில் முன்புறத்தில் இருந்தது. சிராக்கூஸ் நகரில் நாங்கள் கப்பலை நிறுத்தினோம். 3 நாட்கள் சிராக்கூஸில் தங்கியிருந்து பின்புறப்பட்டோம். ரேகியூ நகருக்கு நாங்கள் வந்தோம். தென்மேற்கிலிருந்து மறுநாள் ஒரு காற்று வீசியது. எனவே நாங்கள் கடலில் பயணமாக முடிந்தது. 1 நாள் கழித்து நாங்கள் புத்தயோலி நகருக்கு வந்தோம். அங்கு சில சகோதரர்களை நாங்கள் கண்டோம். 1 வாரம் தம்மோடு எங்களை தங்கியிருக்குமாறு எங்களை கேட்டுக்கொண்டார்கள். இறுதியில் நாங்கள் ரோமை அடைந்தோம். ரோமிலுள்ள விசுவாசிகள் நாங்கள் அங்கிருப்பதை கேள்விப்பட்டனர். அப்பியூ சந்தையிலும் 3 விடுதிகளிலும் எங்களை சந்திக்கும்படியாக அவர்கள் வந்தனர். விசுவாசிகளை கண்டபோது பவுல் ஊக்கம் பெற்றான். பவுல் தேவனுக்கு நன்றி கூறினான். பின்பு நாங்கள் ரோமுக்குச் சென்றோம். ரோமில் பவுல் தனித்து தங்குவதற்கு அனுமதிக்கப்பட்டான். 1 வீரன் மட்டும் பவுலை காவல் காப்பதற்காக அவனோடு தங்கினான். 3 நாளைக்குப் பின் பவுல் சில மிக முக்கியமான யூதர்களை தன்னிடம் வருமாறு சொல்லி அனுப்பினான். அவர்கள் எல்லோரும் வந்தபோது பவுல்,
எனது யூத சகோதரர்களே, நான் நமது மக்களுக்கு எதிராக எதையும் செய்யவில்லை. நம் முன்னோர்களின் மரபிற்கு எதிராகவும் எதையும் நான் செய்யவில்லை. ஆனால் என்னை எருசலேமில் சிறைப்பிடித்து ரோமரிடம் ஒப்படைத்தனர். ரோமர்கள் என்னை விசாரித்தார்கள். ஆனால் நான் கொல்லப்படுவதற்கு ஏதுவான எந்த காரணத்தையும் என்னிடம் கண்டுபிடிக்க முடியவில்லை. எனவே அவர்கள் என்னை விடுதலை செய்ய விரும்பினர். ஆனால் அங்கிருந்த யூதர்கள் அதை விரும்பவில்லை. எனவே நான் என்னை ராயரிடம் வழக்காடும்படியாக ரோமுக்கு கொண்டு வருமாறு கேட்க வேண்டியதாயிற்று. ஆனால் எனது மக்கள் தவறு இழைத்தார்கள் என்று நான் குற்றம் சாட்டி கொண்டிருக்கவில்லை. எனவேதான் உங்களை சந்தித்து உங்களோடு பேச விரும்பினேன். இஸ்ரவேலரின் நம்பிக்கையை நான் கொண்டிருப்பதால் இவ்விலங்குகளால் கட்டப்பட்டிருக்கிறேன்
என்றான். யூதர்கள் பவுலுக்கு பதிலாக,
நாங்கள் உன்னை குறித்து யூதேயாவிலிருந்து கடிதங்கள் எதையும் பெறவில்லை. அங்கிருந்து பயணம் செய்த எந்த யூத சகோதரரும் உன்னை குறித்து செய்தி கொண்டு வரவோ உன்னை பற்றி தவறாக எதையும் கூறவோ இல்லை. நாங்கள் உனது கருத்துக்களை அறிய விரும்புகிறோம். இந்த கூட்டத்தினருக்கு எதிராக எல்லா இடங்களின் மக்களும் பேசிக்கொண்டிருப்பதை நாங்கள் அறிவோம்
என்றனர். பவுலும் யூதரும் கூட்டத்திற்கு ஒரு நாளை தேர்ந்து கொண்டனர். அந்த நாளில் இன்னும் பல யூதர்கள் பவுலை அவனது வீட்டில் சந்தித்தனர். நாள் முழுவதும் பவுல் அவர்களிடம் பேசினான். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பவுல் அவர்களுக்கு விளக்கினான். இயேசுவை குறித்த காரியங்களில் அவர்கள் நம்பிக்கை கொள்ளச் செய்ய முயன்றான். மோசேயின் சட்டங்களையும் தீர்க்கதரிசிகளின் எழுத்துக்களையும் இதற்கு பயன்படுத்தினான். சில யூதர்கள் பவுல் கூறியவற்றை நம்பினார்கள். ஆனால் மற்றவர்கள் அதை நம்பவில்லை. அவர்களிடையே ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. யூதர்கள் புறப்படுவதற்கு தயாராக இருந்தனர். ஆனால் பவுல் அவர்களுக்கு வேறொரு செய்தியையும் சொல்லி அனுப்பினான்.
பரிசுத்த ஆவியானவர் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக உங்கள் முன்னோருக்கு உண்மையை கூறினார். அவர், இம்மக்களிடம் போய் அவர்களுக்கு கூறு, நீங்கள் கவனிப்பீர்கள், நீங்கள் கேட்பீர்கள், ஆனால் புரிந்து கொள்ள மாட்டீர்கள். நீங்கள் காண்பீர்கள், நீங்கள் பார்ப்பீர்கள், ஆனால் நீங்கள் பார்ப்பவற்றை புரிந்து கொள்ள மாட்டீர்கள். ஆம், இம்மக்களின் இருதயங்கள் கடினப்பட்டுள்ளன. இம்மக்களுக்கு காதுகள் உள்ளன, ஆனால் அவர்கள் கேட்பதில்லை. இம்மக்கள் உண்மையை காணவும் மறுக்கிறார்கள். இம்மக்கள் தம் கண்களால் பார்க்காமலும் தம் காதுகளால் கேளாமலும் தம் மனங்களால் புரிந்து கொள்ளாமலும் இருக்க போவதாலேயே இது நடந்தது. அவர்கள் குணமடைவதற்காக, என்னை நோக்கி திரும்பாமல் இருப்பதற்காகவே இது நிகழ்ந்தது என்றார். தேவன் தமது இரட்சிப்பை யூதரல்லாத மக்களுக்கு அனுப்பினார் என்பதை யூதராகிய நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென நினைக்கிறேன். அவர்கள் கவனிப்பார்கள்
என்றான். அவனது வாடகை வீட்டில் பவுல் 2 ஆண்டுகள் முழுவதும் தங்கியிருந்தான். அவனை சந்திக்கும்படியாக வந்த மக்களை வரவேற்றான். பவுல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து போதித்தான். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை குறித்து கற்பித்தான். அவன் தைரியசாலியாக இருந்தான். அவன் பேசுவதை நிறுத்த ஒருவரும் முயற்சிக்கவில்லை.